நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, சர்வதேச ஓசோன் தினத்தில் ஓசோன் குறித்த சில அறிவியல் பூர்வமான விவரங்களை நமக்கு கூற வந்திருக்கின்றார் நமது பல்கலைக்கழக 3rd year ஆற்றல் மற்றும் சுற்றுச்சூழல் பொறியியல் துறை மாணவர் ஜே சம்பத்குமார் அவர்கள்.
சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று சர்வதேச ஓசோன் தினம். 1994 ஐக்கிய நாடுகளின் சபையில் இந்த தினத்தை நிறைவேற்றினர். தொழிற்சாலைகளின் கழிவு மூலமாக வெளிப்படும் கேஸான கார்பன் டை ஆக்சைடு போன்றவற்றால் ஓசோன் படலத்தை அழிவுக்கு கொண்டு வந்துள்ளனர். இதனை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக மாண்ட்ரியல் புரோட்டோகால் என்பதை ஐக்கிய நாடுகளின் சபையில் 1987 நிறைவேற்றினர். அதற்கு பின்னதாக தான் 1994 செப்டம்பர் 14 ஐக்கிய நாடுகளின் ஒருங்கிணைப்பால் இந்நாள் உருவாகியது. மேலும் ஓசோன் லேயர், அதை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் முதலில் அட்மாஸ்பியரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அதில் முதலாக விமானம் போன்றவை பறக்கக்கூடிய அளவில் உள்ள ட்ரோபோஸ்பியரை பற்றி சொல்ல வேண்டும். அது இங்கிருந்து சுமார் 50 km தொலைவில் இருக்கும், 20-50 km. அதற்கு மேலாக ஸ்டாட்டோஸ்பியர், அதற்கும் மேலாக எக்ஸோஸ்பியர், இறுதியாக அயனோஸ்பியர். அயனோஸ்பியரில் அயான்ஸ் போன்ற ரேடிக்கல்ஸாக அதனின் ஊடுருவல் நடக்கும். அதனால் அங்கு அயனைசேஷன் ரியாக்ஷன் நடப்பதால் அங்கு அயனோஸ்பியர் என்று ஒரு பெயரிடப்பட்டது. ஓசோன் லேயர் எங்குள்ளது என்றால், குறிப்பாக இந்த 50 km தூரத்தில் உள்ள ஸ்டாட்டோஸ்பியர் லேயரில் ஓசோன் லேயர் உள்ளது. இப்போது நாம் ஓசோனை பற்றி பார்ப்போம். 3 oxygen அணுக்களால் உருவானது ஓசோன். அதாவது ஒரு ஆக்சிஜன் அணுக்கும் இன்னொரு ஆக்சிஜன் அணுக்கும் இடைவெளி சுமார் 1.278 ஆம்ஸ்ட்ராங் அளவு உள்ளது. இதை தான் நாம் பாண்ட் லென்த் என்று சொல்வோம். ஓசோன் மாலிக்யூல் என்பது வளைந்து இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிஜன் அணுக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மூலக்கூறு. அதனின் பாண்ட் ஆங்கிள் என்று கூறுவோம், 116.78 degrees உடையது. ஐயூபாக் நேம் என்று கூறினால் இதை ட்ரை ஆக்சிஜன் என்று கூறுவோம். ஐயூபாக் நேம் என்பது அனைவருக்கும் புரிவதற்காக இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி நிறுவனத்தால் வழங்கப்படும் ஒரு பெயர். ஓசோன் எப்படி இருக்கும் என்றால், நிறமில்லாதது, இல்லை என்றால் ஒரு வெளிர் நீல நிறமுடையது. மேலும் அது ஒரு விதமான பஞ்சன்ட் ஓடரை கொடுக்கக்கூடியது. மேலும் ஓசோன் என்பது ஒரு இனார்கானிக் மாலிக்யூல், ஆக்சிஜனின் ஒரு அல்லட்ரோப், டையட்டமிக் அலட்ரோப் என்றும் கூறுவோம். அது அட்மாஸ்பியரில் சுமார் 0.6 ppm அளவில் அமைந்துள்ளது. மேலும் ஓசோன் என்பதற்கு முதன் முதலாக ஃபார்முலாவை 1865 வடிவமைத்தனர். மேலும் அது வளையக்கூடிய தன்மை இருப்பதால் டயமேக்னட்டிக் என்றும் கூறுவோம். மேலும் ஓசோன் என்பது ஒரு பவர்ஃபுல் ஆக்சிடெண்டாக உள்ளது. அதாவது ப்ராடக்ட்ஸ் ஆஃப் கம்பஷன் என்று சொல்லுவோம். அதாவது கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபர் போன்ற மூலக்கூறுகளை கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆக மாற்றிவிடும். ஓசோன் படலம் இருப்பதால் தான் நமக்கு புற ஊதா கதிர்களின் தாக்கத்திலிருந்து நாம் விடுபட முடிகிறது. அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸ் என்று கூறக்கூடிய இந்த புற ஊதா கதிர்களின் தாக்கத்தால் நமது உடலில் உள்ள மியூக்கஸ் போன்ற ஃப்ளூயிட்ஸ் மற்றும் விலங்குகளுடைய சுவாசத்திற்கும் செடிகள், அதனுடைய டிஷ்யூஸ் போன்ற அனைத்து உயிர்களின் சுவாசத்தை புற ஊதா கதிர்களிடமிருந்து காப்பாற்ற நமக்கு உள்ள ஒரே பாதுகாப்பு படலமாக உள்ளது ஓசோன். மேலும் நம்மிடம் ஒன்றும் இந்த சன்பர்ன் என்று சொல்லக்கூடிய புற ஊதா கதிர்களின் விளைவாக நம் உடலில் தோன்றும் ஸ்கின் கேன்சர் போன்றவற்றையெல்லாம் இந்த படலம்தான் காப்பாற்றுகிறது. மேலும் ஓசோன் எவ்வாறு உருவாகியது என்பதை பார்ப்போம். 18 அக்டோபர் 1799 கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிச் ஸ்கோபியன் என்னும் விஞ்ஞானி முதன் முதலில் ஓசோனை ஆய்வுக்கூடத்தில் சோதனையிட்டார். ஆனால் எந்த ஒரு பயனும் இல்லை. பிறகு வந்த மார்டினஸ் வான் மாரம் என்பவர் நீரை ஒரு ஆய்வு திரவமாக எடுத்துக்கொண்டு அதனில் எலக்ட்ரிக்கல் ஸ்பார்க்கிங்கை பயன்படுத்தி ஒரு வித்தியாசமான வாசனை வருவதை அவர் கண்டறிந்தார். அதன் பிறகு அந்த திரவத்தில் மேலும் ஆர்வத்தை செலுத்தினார். இருந்தும் அவற்றை பற்றி அவரால் முழுமையாக கண்டறிய முடியவில்லை. பிறகு அரை நூற்றாண்டிற்கு பின்பு கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிக் சோபியன் தான் புரோட்டோடைப் ஆஃப் ஜோனோமீட்டர் என்பதை வடிவமைத்தார். அதை பயன்படுத்தி தான் லைட்டிங் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஃப்ரீக்குவன்ஸியை பயன்படுத்தி தான் ஓசோன் உருவாகியதை அவர் கண்டறிந்தார். மேலும் ஓசோன் என்பது உலகில் உள்ள பசுமை இல்ல விளைவுகள் இயற்கையாக நடப்பதற்கு ஒரு தளமாக உள்ளது. ஓசோன் படலம் இருந்தால்தான் சூரியனிலிருந்து வரும் கதிர்வீச்சுகள் நமது பூமியை அடைந்து பிறகு அவை வெளியேறாமல் அந்த வெப்பத்தை ஓசோன் படலம் எடுத்துக்கொள்வதால் தான் ஒரு கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் போல் உள்ளது. அதாவது கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ங்கிறது அந்த எனர்ஜி, ஹீட் எனர்ஜி, வெப்ப எனர்ஜியை எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக வளர்ச்சியை கொடுப்பது. உதாரணமாக நமது செடிகொடிகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டால் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ், அதாவது சூரியனிடம் இருந்து வரும் கதிர்வீச்சை பயன்படுத்தி குளோரோஃபில், குளோரோஃபில் என்பது பச்சையம், மேலும் அதற்கு தேவைப்படும் இதர நியூட்ரியன்ஸ், மினரல்ஸ் போன்றவற்றை பூமியிலிருந்து எடுத்துக்கொள்கிறது. அந்த செடிகொடிகள் பச்சையத்தை பயன்படுத்தி சூரியனில் இருந்து வரும் லைட் எனர்ஜியை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனாக மாற்றி நமக்கு தருகிறது. அதன் மூலமாக நாம் சுவாசிக்கின்றோம். இவ்வாறு பல இயற்கை வழிமுறைகளை நடத்துவதற்காகவும் பாதுகாக்கிறதுக்காகவும் ஓசோன் படலம் உள்ளது. நான் முன்னதாக கூறியது போலவே ஓசோன் என்பது மிகவும் ஒரு பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அதாவது காப்பரின் மேல் ஆக்சிஜன் பட்டால் அதனை குப்ரிக் ஆக்சைடாகவும் ஆக்சிஜனாகவும் மாற்றுகிறது. மேலும் இது நைட்ரிக் ஆக்சைடோடு வினை பிரியும் போது நைட்ரஜன் டை ஆக்சைடாகவும் ஆக்சிஜனை வெளியிடுகிறது. இதனை கெமிலுமினசன்ஸ் என்று கூறுவோம். அதாவது கெமிக்கல் ப்ளஸ் லுமினசன்ஸ், இரண்டு வார்த்தைகளின் கோர்வை இது. அந்த லைட் எனர்ஜியை பயன்படுத்திக் கொள்வதால் இதனை கெமிலுமினசன்ஸ் என்று கூறுகிறோம். அதேபோல் நைட்ரஜன் டை ஆக்சைடிடம் மீண்டும் வினை புரிந்து ஆக்சிஜனை வெளியிடுகிறது. இதனை நாம் நைட்ரஜன் பென்டாக்சைடு என்று கூறுவோம். ஓசோன் எதற்காக பயன்படுகிறது என்று நாம் பார்த்தால், கெமிக்கல் முறையாக பார்க்கும்போது நீரிலிருந்து மேக்னீசை வெளியெடுப்பதற்காக பயன்படுகிறது. மேலும் சயனைடை டீடாக்சிஃபை பண்ணுவதற்காகவும், அதில் உள்ள சயனைட்ஸை வெளியேற்றுவதற்காகவும், அதனின் டாக்ஸிக் தன்மையை குறைப்பதற்காகவும் ஓசோன் பயன்படுகிறது. ஓசோன் என்பதை நாம் எதில் அளக்கலாம் என்று பார்த்தால், டாப்சன் யூனிட்ஸ் என்ற ஒரு சர்வதேச அளவுகோலில் நாம் அளந்து பார்க்கலாம். அதனின் கான்சன்ட்ரேஷனையும் டியு என்ற டாப்சன் யூனிட்ஸில் கூறலாம். ஓசோன் படலம் இருப்பதால் தான் புறவூதா கதிர்கள், அதாவது யூவிபி என்று கூறக்கூடிய பீட்டா தாக்கத்தால் உருவாகிய புறவூதா கதிர்களின் கதிர்வீச்சிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள முடிகிறது. மேலும் அண்டார்டிகாவில் உள்ள துருவ கரடிகள் போன்ற அரிய வகை விலங்குகளிலும் அவற்றின் அழிவிற்கும் காரணமாக உள்ள புறவூதா கதிர்களின் கதிர்வீச்சிலிருந்து நாம் பாதுகாப்பாக இருக்க முடிகிறது. ஓசோன் எப்படி உருவாகிறது என்று பார்த்தால், நமது பூமியில் சுமார் 79% நைட்ரஜன் உள்ளது, மீதமுள்ள 21% ஆக்சிஜன் உள்ளது. இந்த ஆக்சிஜன் மாலிக்யூல் எடுத்துக்கொண்டால் சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சில் லைட் எனர்ஜியை, அதாவது ஃபோட்டான் என்று சொல்லுவோம், அந்த எலக்ட்ரான்களை நாம் ஃபோட்டான் என்று சொல்லுவோம். அது ஆக்சிஜன் மாலிக்யூலுடன் வினை புரிந்து ஆக்சைட்ஸ், அதாவது ஆக்சிஜன் ரேடிகல்ஸாக மாறுகிறது. ஒரு ஆக்சிஜன் ஆட்டமாக தனியாகவும் இன்னொரு ஆக்சிஜன் ஆட்டமாக தனியாகவும் வருகிறது. அவை இன்னொரு புதிய ஆக்சிஜனோடு வினை புரிந்து ஓசோனை உருவாக்குகிறது. இதன் மூலம் சில பீட்டா மற்றும் ஆல்ஃபா கதிர்கள் வெளியேறுகின்றன. இயற்கையாக ஓசோன் படலத்தில் நடந்து கொண்டு வரும் ஒரு சுழற்சி. ஆனால் மனிதர்களாகிய நாம் தொழிற்சாலையில் மற்றும் வாகனங்கள் இவற்றினால் வெளிப்படும் கார்பன் டை ஆக்சைடு போன்ற நச்சு வாயுக்களை அதிகமாக வெளியிடுவதனால் இவற்றின் தன்மை மிகவும் மாறுபட்டு ஆக்சிஜன் மாலிக்யூல் அதிகமாக வெளியேறுகிறது. இதனால் தான் ஓசோன் படலம் பாதிக்கப்படுகிறது. நாம் நச்சு வாயுக்களை வெளியிடுதலையும் மேலும் சுற்றுச்சூழல் மாசுபடுவதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்போது பயன்படுத்தி வரும் கச்சா எண்ணெய் போன்றவற்றால் மேலும் அதிகமாக நச்சு வாயுகள் வெளியேறுகின்றன. இவை நம் உடலுக்கும் உலகிற்கும் தீயனவற்றை விளைவிப்பவை. எனவே இவற்றின் பயன்பாட்டை நாம் குறைத்து கொள்வது ஓசோன் படலத்தின் பாதிப்பை குறைத்து மனித குலத்திற்கு நன்மை விளைவிப்பவையாக இருக்கும். நன்றி.
நேயர்களே, இதுவரை ஓசோன் குறித்த பல அறிவியல் செய்திகளை கேட்டறிந்தோம். இந்த செய்திகளை நமக்கு கூறியவர் நமது பல்கலைக்கழக 3ஆம் ஆண்டு ஆற்றல் மற்றும் சுற்றுச்சூழல் பொறியியல் துறை மாணவர் ஜே. சம்பத்குமார் அவர்கள்.